ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே மாயை எப்படிப்பட்டது? தன்னுடைய காரியங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது தனு கரண புவன போகம் என்று சதுர்விதமாய் இருப்பது. அதுல உடலும் உடல், கருவி, உலகம், போகங்கள் ஒன்றை போல ஒன்று இல்லை. உடல் ஒரு மாதிரி, உலகம் ஒரு மாதிரி, கரணம் ஒரு மாதிரி, போகம் ஒரு மாதிரி. ஒன்றொன்றொவ்வா உண்மையதாய் நித்தமாய். முதற்காரண நிலையில மாயப்பம் நித்த பொருள். ஒன்றாய் என்றும் ஒன்றாயிருப்பது, சுத்தமாய் அசுத்தமாய் ரெண்டு தனித்தனி இல்லை, ஒன்றுதான். ஒன்றாயிருப்பது என்றும் அருவாகி என்றும் அருவாக இருப்பது. கண்மம் நிறைந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் மயக்கம் செய்வதாக இருப்பது. அப்ப வினையிலிருந்து விடுபட்ட ஆன்மாக்களை மயக்க முடியாது. திருப்புகளூர்ல உளவார திருப்பணி செய்த அப்பர் பெருமான் உளவார திருப்பணி செய்யும் பொழுது உளவாரப்படையினரை தொட்ட இடமெல்லாம் பொன்னும் நவமணிகளும் வந்தன. வானுலகத்து அறம்பெயர்களும் அங்கு வந்து நடனமாடினார்கள். ஆனால் எந்த விடயமும் அப்பர் பெருமானை மயக்க முடியவில்லை. ஆகையினாலே பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்கால் தீவினைகள் என்று அங்க பதிகம் பாடுறார். ஏன்னா புண்ணியம், தீவினை, இதெல்லாம் வினைகள். இந்த வினைகளுக்கு ஏற்ற போகங்கள் தான் இவை. ஆகவே வினைகளை செய்தவர்கள்தான் இவை மயக்க முடியும். வினையில் நீங்கிய வரை மயக்க முடியாது. அந்த பதிகமே அப்படி ஆரம்பிச்சது பாருங்க, புண்ணியங்கால் தீவினைகள்னு. அதனால வினைகள் நிறைந்துள்ள ஆன்மாக்களை மயக்குவதாக உள்ளது இந்த மாயை என்று அருமையா சொன்னார். கண்ணமார் அணுக்களாக்கும் ஆவாரமாய். ஆவாரமாய் என்றால் மயக்குவதாயின் பொருள் பார்த்தோம். அசித்தாக இருப்பது, ஜடமாக இருப்பது, ஆகவே இயக்கமின்றி அசலமாக இருப்பது, தன் காரிய பொருள்கள் எல்லாத்திலும் வியாபித்திருப்பது. அப்படி வியாபித்து பொருந்தி இருக்கின்ற இந்த மாயானது எப்படி இருக்கிறது என்றால், ஊழிக்காலத்தில் எல்லா பொருள்களும் தன்னிடம் வந்து ஒடுங்கும் போது உயிர்களும் தன்னிடம் வந்து ஒடுங்குவதற்கு ஏற்ப உயிர்களுக்கு ஒரு உறைவிடமாக திகழ்கின்றது. சிவபெருமானுடைய திருவருளாலே தொழிற்படுவது இந்த மாயை என்று அருமையாக கூறியிருக்கின்றார். ஆக இது, இதை கேட்ட ஒரு சாரார் தடை எடுப்புகின்றார். என்ன இது அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. உலகத்துக்கு முதல் காரணம் ஒண்ணு உண்டு, அது மாயைன்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவர்கள் வேறு சில கருத்துக்களில் ஏற்கனவே உறுதியாக இருக்கிறார்கள். அதனால யாராவது நம்மிடம் வந்து நமக்கு கொஞ்சமும் ஏற்பில்லாத, நமக்கு கொஞ்சமும் ஏற்புடைத்தாகாத கருத்துக்களை எல்லாம் சொன்னா என்ன சொல்லுவான், என்னப்பா நீ இன்னெல்லாம சொல்லிட்டு இருக்கிற அப்படிமோ இல்லையா? அதை மாதிரி தடையை எப்படி தொடங்குறாங்க பாருங்க. என்ன இதுங்கிறாங்க. என்னன்னு இப்ப சொல்லுவோம். பழைய நூல்கள்ல என்னை என்றுதான் சொல்லியிருப்பார்கள். என்ன இது, இதெல்லாம் என்ன மாயைங்கிறீங்க, அது தனுகரண போகணுங்க போகங்களை எல்லாம் தருவோங்கிறீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. என்ன இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை. ஏன் மாயைனா மாயை பார்த்து என்ன மாயை, எதற்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா உலகிற்கு உபாதானம் இல்லைன்னு ஆயிரும் யா அப்படின்னா. உபாதானம் என்பது முதல் காரணம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான வடமொழி சொல். உபாதானம் என்றால் முதல் காரணம். தமிழ்ல முதல் காரணம்னு சொல்றோம், வடமொழியில உபாதானம்னு சொல்றோம். ஆகவே உலகிற்கு முதல் காரணம் இல்லைன்னு ஆயிரும்பா. மாயை பார்த்து எதுக்கு இதெல்லாம் கேட்கிறியே, மாயை தேவையில்லைன்னு சொல்லிட்டா உலகத்திற்கு முதல் காரணம் இல்லைன்னு ஆயிரும். முதல் காரணம் இல்லாம எப்படி உலகம் தோன்றிருக்க முடியும்? ஏன் இறைவன் இல்லையா? இறைவனே உலகத்துக்கு முதல் காரணம் வச்சுக்கலாமே. இறைவன் அல்லது இல்லை, அந்த இல்லைய இறைவன் அல்லது கூடவும் சேர்த்துக்கோங்க. இறைவன் அல்லது இல்லை, உலகிற்கு முதல் காரணம் இறைவன் தான். இறைவனை தவிர வேற முதல் காரணம் எதுவும் உலகத்துக்கு இல்லை. எனின் அசித்து சித்தினிடத்து உதியா. உலகம் இருக்குதே அதுக்கு முதல் காரணம் எதுன்னு சொன்ன, இறைவன் சொல்றியா? உலகம் ஜடம், அசித்து. இறைவன் அறிவுள்ள பொருள், சித்து. அசித்தாகிய ஜடம், சித்தாகிய இறைவனிடமிருந்து எப்படி தோன்றும்? அறிவுள்ள பொருளிடமிருந்து ஜடப்பொருள் தோன்றுமா? இது பொருந்துமா? இது ஆகவே அது பொருந்தாத கருத்து. அசித்து சித்தினிடத்து உதியா. அப்போ இதுக்கு ஒரு சாரா சொல்லுவார்கள், சிலந்தி அறிவுடைய பொருள் தானே, அந்த பிறவிக்கு ஏற்ற அறிவு அதுக்கு தானே இருக்கத்தானே செய்து. அறிவுடைய சிலந்தியிடமிருந்து ஜடப்பொருளாகிய நூல் தோன்றவில்லையா? அதுபோல அறிவுள்ள இறைவனிடமிருந்து ஜடப்பொருளாகிய உலகம் தோன்றியிருக்கிறது என்று சிலர் வாதிடுவர். சிலந்தியிடமிருந்து நூல் தோன்றுகின்றது அறிவுள்ள சிலந்தி என்றால், சிலந்தி என்ற உடம்பிலிருந்து தான் நூல் தோன்றுகின்றது. உடம்பு ஜடம் தானே, இந்த உடம்பிற்குள்ள உயிரிடம் இருந்து இந்த நூல் தோன்றவில்லை. ஜடமாகிய உடம்பிலிருந்துதான் ஜடமாகிய நூல் தோன்றுகிறது இல்லைங்களா. அதனால அந்த ஓமை பொருந்தாது. ஆகவே அறிவுள்ள பொருளிடமிருந்து ஜடப்பொருள் தோன்றும் என்பது எந்த காலத்துக்கும் பொருந்தாது. அதனால அருமையா சொல்லிட்டாரு, அசித்து சித்தின் இடத்து உதியா. அறிவுள்ள பொருளிடம் இருந்து ஜடப்பொருள் தோன்றாது. மன்னியுள்ளதேல் முதல்வன் என்கொள் எண்ணின். ஏன் மாயைன்னு ஒரு நித்த பொருள் இருக்குது அப்படின்னா அப்ப முதல்வன் எதுக்கு? ஐயா மாயைன்னு ஒரு நித்த பொருள் இருக்கு, அதுதான் உலகத்துக்கு முதல் காரணம், அதுல இருந்துதான் உலகம் எல்லாம் தோன்றும்னா அப்ப இறைவன் எதுக்கு தேவையில்லாம இறைவன் இறைவன் அவனை புகழ்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, மாயை தான் அசித்து உருவாய் மறுவ மாட்டாது. நாம என்ன சொன்னோம், மாயை என்பது ஜடப்பொருள் சொன்னோம். அப்போ அந்த மாயையிலிருந்து உலகம் தோன்றதுன்னா ஜடப்பொருளாகிய மாயை தானாகவே தன்னிடமிருந்து உலகத்தை தோற்றுவிக்க முடியுமா? முடியாது. ஆகவே மண் இருக்குதே அப்புறம் எதுக்கு குலாலன் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. மண் இருந்தாலும் அதுல இருந்து சட்டி பானை எல்லாம் தானா தோன்றுமா? மண் ஜடம், தோற்றுவிக்க அறிவுடைய ஒரு அறிவுத்திறன் கொண்ட ஒரு தொழிலாளி அங்க தேவைப்படுறான். அதே மாதிரிதான் முதல் காரணமாகிய மாயிலிருந்து இப்படி பெரிய உலகத்தை தோற்றுவிக்க பேரறிவாளனாக ஒரு இறைவன் தேவை என்று கூறினார். சரி, எப்படியோ இந்த மாயை மட்டும் இல்லைன்னா முதல்வன் என்ன செய்வார்? ஆகவே நல்ல வேளை இந்த மாயைன்னு ஒண்ணு இருந்ததுயா, அதான் கண்டு அவரால் இந்த உலகத்தெல்லாம் தோற்றுவிக்க முடிஞ்சது. இந்த மாயை இல்லாட்டா அவராலையும் என்ன செஞ்சிருக்க முடியாது, உலகத்தெல்லாம் தோற்றுவிக்க முடியாது. ஆகவே உயிர்களை ஈடேற்றும் சக்தி இல்லாதவனாக போயிருப்பான் என்று அப்படி வாதிடுகிறார்கள். அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான், அசத்தனா அசத்தன், அவனும் இயலாதவனாக இருப்பான், அவனும் மாயை போல இயலாதவனாக ஆகிவிடுவான் என்று சொன்னார். அதுவும் அவன் போல் நித்தம், மாயைன்னு ஒன்று இல்லாவிட்டால் இறைவன் என்ன செய்வார் கேட்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு தடையே பொருந்தால், அப்படி கேட்க ஆரம்பித்தால் இறைவன் ஒருவன் இல்லாவிட்டால் என்று இப்படியே கேள்வி நீண்டு கொண்டே போகும். இறைவன் எப்படி நித்த பொருளோ அவனை போலவே மாயையும் நித்த பொருளாக இருக்கிறது. மேலும் மாயையை வைத்து இறைவனுக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை. மாயைன்னு ஒண்ணு இல்லைன்னா இல்லைன்னு இல்லைன்னா இறைவனுக்கு அதனால என்ன குறை? ஆகையினாலே மாயைன்னு ஒண்ணு அவனை போலவே நித்த பொருளா இருக்குது என்று நிலைநாட்டிய பிறகு, ஏன்னா எப்படி நிலைநாட்டணும், மாயைன்னு ஒண்ணு அப்படி இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு தோன்றி இருக்காது. ஏன்னா அது ஜட உலகம், இது இறைவனிடமிருந்து தோன்றாது. இறைவன் சித்துப்பொருள், உயிர்களும் சித்துப்பொருள், உயிர்களிடமிருந்து தோன்றாது. அப்ப ஜடப்பொருளாகிய ஒரு காரியம் தோன்றணும்னா அதுக்கு ஜடப்பொருளா ஒரு முதல் காரணம் வேணும். ஆகவே தச்சனிடமிருந்து மேஜை நாற்காலி நேரடியாக தோன்றாது, அதுக்கு ஜடப்பொருளாக மரக்கட்டையோ இரும்பு எஃகு முதலிய உலோகங்களோ வேண்டும். அது மாதிரி குழாலிடமிருந்து நேரடியாக பானை சட்டினா தோன்றாது, அதுக்கு மண்ணாகிய முதல் காரணம் வேண்டும். நீங்களா பானை சட்டினா தோன்றதுனால எங்க மண் இருக்குன்னு புரிய புரிஞ்சுக்கிற மாதிரி உலகத்தை பாக்குற நாம இதுக்கு ஜடப்பொருள் ஒரு முதல் காரணம் ஜடப்பொருள் இருக்கணும், அதுவும் நித்தமா இருக்கணும், அல்லது அதுக்கு ஒரு முதல் காரணம் வரமின்றி ஓடும், ஆகவே அது நித்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவான பிறகு அது மாயை இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இது போன்ற தடைகள் எல்லாம் தேவையில்லாத தடைகள். ஆகையினால அதுவும் அவன் போல் நித்தம் சொல்லி முடிச்சிட்டார். முன்னவன் வசித்த விதித்து வையமாக்கும், மாயையும் நித்தம் சிவபெருமானும் நித்தம், அதனால ரெண்டு பேருக்கும் சம முக்கியத்துவம் வந்துடாது. சிவபெருமான் நினைச்சா மாயையிலிருந்து எதையும் உண்டாக்கலாம் இல்லையா, மாயை வந்து தானாக நினைத்து தன்னிடமிருந்து எதையும் தோற்றுவிக்க முடியாது. ஆகவே முதன்மையை மாயை சிவபெருமானுக்கு வழங்கவில்லை இல்லையா, சிவபெருமானுக்கு அந்த முதன்மை இயல்பாகவே இருக்கிறது. அவர் நினைத்தால் மாயையிலிருந்து எந்த ஒரு காரியத்தையும், அதிலே சூக்மமாக இருக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் தூளமாக கொண்டு வருவார். ஆகையினாலே மாயை நித்த பொருளாக இருப்பதனாலே சிவபெருமானுடைய முதன்மைக்கு எந்த இழுக்கும் கிடையாது என்று அருமையாக இந்த தடைவிடை பாடலில் நிலைநாட்டினார். சரி, மாயையிலிருந்து இப்படி உடல் உலகங்களை எல்லாம் படைத்துக் கொடுக்கிறாரே, அந்த உடல்களை ஒண்ணு போல படைச்சாரா? சில உடல்கள் மனித உடல்கள், சில உடல்கள் பறவை உடல்கள், சில உடல்கள் விலங்கு உடல்கள், ஏன் ஒரு படித்தாக படைக்காமல் இப்படி பல படித்தாக படைத்திருக்கின்றார்? அதுக்கு காரணம் முன்னை வினைதான் என்று சொல்வீர்கள். அப்படி முன்னை வினை உண்டு என்று சொன்னால் இறைவன் எதற்கு அந்த வினையே வந்து அதற்கேற்ற பிறவியே கொடுத்து கொள்ளும்? இறைவன் எதற்கு எல்லா பொருளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க, வினை ஜடா இறைவன் சித்து அப்படிலாம் நினைக்கல. வினைன்னு சொல்லிட்டு அப்ப வினையே பிறவிய கொடுத்து கொள்ளும் இறைவன் எதற்குன்னு கேட்கிறாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, அப்பா வினை ஜடம் பா, அது வந்து அந்த வினைக்கு ஏற்ற உடம்ப வந்து இறைவன் தான் படைச்சு கொடுக்க முடியும், ஜடமாகிய வினை தானே கொடுக்காது. சரி எப்படியோ யா வினை செய்தது உயிர் தானே, அந்த வினை செய்த உயிர் தானே அந்த உடம்பை பெறப்போகுது, இந்த உயிர் தானாகவே தன் வினைக்கேற்ற உடலை எடுத்துக்கொள்ளாதா என்று சொன்னால் உடம்பு ஜடம், அது தானா உயிரை போய் சேராது. உயிரும் வந்து உடம்பு பெறுத வரைக்கும் உயிர் எதையும் அறியாது, ஆகவே உயிரும் உடம்ப வந்து சேர முடியாது. அதனால இறைவன் தான் வினைக்கேற்ற உடம்பு உலகங்களை படைத்துக் கொடுக்க முடியும் என்று சொல்வது இந்த 24வது பாடம். படைத்ததொரு படியின்றி, படைத்தது ஒரு படியின்றி, பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினை பான்மை என்பர். அடுத்த வினை உளதாயின் இறை ஏன் என்னில் அசேதனம் மற்ற அவை ஆவிக்கு அமைத்ததாகும். எடுத்த வினை உருவுருவது உயிரேல் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்கையின்றே. படைத்தது ஒருபடியின்றி பறவை பசுநராய் பண்ணியதன். சிவபெருமான் மாயையிலிருந்து உலகங்களெல்லாம் படைக்கிறார், உடல்களையும் படைக்கிறார். இந்த உடல்களை படைக்கிறத பத்தி பார்ப்போம். உடல்களை ஒரே மாதிரி படைக்காம தாவர பிறவி, நீர்வாழ் உயிரின பிறவி, பறவை பிறவி, மிருக பிறவி, மனித பிறவி, தேவர் பிறவின்னு ஏன் பல வகையா படைக்கிறார்? அது அந்தந்த உயிர்கள் செய்த முன்னை வினைக்கு ஈடாக படைக்கிறார். அப்போ அந்த வினையே வந்து எல்லாவற்றையும் படைத்து கொடுத்துடுமே இறைவன் எதற்கு அப்படின்னா அதான் சொன்னார். அடுத்த வினை உளதாயின் இறை ஏன் இல்லையா, அடுத்த வினை உளதாயின் முன் வினையாகிய சஞ்சித வினை உண்டு என்று சொன்னால் அந்த சஞ்சித வினையே உடம்பை படைத்து கொடுக்கட்டுமே இறைவன் எதற்கு என்று சொன்னார். வினையெல்லாம் உடம்ப படைச்சு கொடுக்க முடியாது, வினை ஜடம் இல்லையா என்று அதை மறுத்து விட்டார். ஆமா, அவ்வினை அறிவில்லாத ஜடம். ஆகவே பறவை, மிருகம், மனிதர் போன்ற படைப்புகள் எல்லாம் வினைக்கு ஏற்ப முதல்வனாலே ஏற்படுத்தப்பட்ட படைப்புகள். ஆமா, முதல்வன் உயிர்களுக்கு விதித்தவை. எடுத்த வினை உருவுருவது உயிரேல் அப்படின்னா செய்த வினைக்கு ஏற்ற உடம்பை பொருந்துவது உயிர்தானே இல்லையா. உயிராக இருக்குமே ஆனால் அந்த உயிரே தன் இருவினைக்கு தக்க உடலை எடுத்துக்கொள்ளட்டுமே இல்லையா. தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும், உயிர் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்துமா? உயிர் வந்து தான் செய்த இருவினைகளுக்கு தகுந்த உடலை தானே எடுக்குமா? எவ்வளவு தீவினை செய்தாலும் எனக்கு சிறந்த மனித உடல் தான் வேணும், அதுலேயும் எல்லா வசதிகளோடும் வேணும் அப்படிதான் நினைக்கும் இல்லைங்களா. எந்த உயிராவது நான் வந்து தீவினை செஞ்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்ந்த பிறவிதான் சரியானது அப்படின்னு தானே முடிவு செய்யுமா? செய்யாது இல்லைங்களா. மேலும் முடிவு செய்யக்கூடிய தகுதியும் உயிருக்கு கிடையாது. நம்ம உலக அனுபவத்தை வச்சு பேசுறோம், அது உடம்பு பெற்று வாழும் போது நாம மேற்கொள்கின்ற நிலை அது. உடம்பு பெற்ற பிறகுதானே நாமளே நமக்கு அறிவே விளங்குது. உடம்பு பெறுவதற்கு முன்பு நமக்கு அறிவு எப்படி விளங்கும்? அது கேவல நிலை. அப்போ உடம்பு ஜடம், அது தானே வந்து நம்மை பொருந்தாது. நாமளோ ஆணவ மனத்துக்குள்ள அலைஞ்சு கிடக்கிறோம், உன்னே அறியாம இருக்கிறோம். நாமளா போய் உடம்பையும் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லைங்களா. ஊன்றுகோலை வச்சுதான் என்னால நடக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஊன்றுகோல் என் கைக்கு வந்த பிறகுதான் நான் நடக்க முடியும். ஊன்றுகோலே என் கைக்கு வரல, அது கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இப்போ ஊன்றுகோல் ஜடம், அதுவும் என்னை வந்து அடைய முடியாது. நானும் ஊன்றுகோல் கையில் வைத்துக் கொண்டுதான் நடக்க முடியும் என்ற நிலையில் இருப்பவன். எனவே அது இல்லாத நிலையில் நான் போய் நடந்து அதை எடுக்கவும் முடியாது. அது மாதிரி உடம்பு ஜடம், உயிரோ உடம்பு பெற்றால்தான் அறியும். அப்ப எப்படி உயிராக போய் உடம்பு எடுத்துக்கொள்ளும்? ஆகவே அதை முதல்வன் கூட்டி வைத்தால்தான் உடம்பு உயிருக்கு கிடைக்கும். ஆகவே உடம்பும் உயிரும் தாமாக கூடிக்கொள்ளுமா என்ற கேள்விக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார். சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்கை என்றே. அப்படி கூடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு ஏதுவும் இல்லை. சடத்திரன்னு சொன்னது இந்த உடல் கருவிகளை, கர்த்தான்னு சொன்னது உயிரை. ஆனாலும் அகர்த்தா என்ற பாடமே ரொம்ப ஏற்புடையது என்று காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீன சுவாமிகள் அவர்கள் சொல்வார்கள். 229வது குருமகாசன் ஜனமாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் சிவபிரகாசன் நூலுக்கு ஒரு உரை செய்துள்ளார்கள். ஏன்னா உடல் பெறுவதற்கு முன்பு உயிர் முழு அறியாமையில் இருந்தது. ஆணவ மடத்தோடு சேர்ந்து எந்த ஒரு செயலையும் அதனால செய்ய முடியாது. இப்பவும் செயல் செய்யறோம்னா நாம செய்யல, அவன் செலுத்தி தான் செய்யறோம். ஆனா இந்த நிலை கூட அப்ப கேவலத்துல கிடையாது. அது எதையும் அறியவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. அதனால கேவல நிலையில உயிரை அகர்த்தா என்று சித்தியார்ல சொல்லியிருக்கின்றார். அகர்த்தான்னு சொல்லிருக்க எப்படி சொல்லிருக்காரு, கருத்தா அல்லன்னு சொல்லிட்டார். கருத்தா அல்லன் அறிவிலன். கேவலாவத்தை பத்தியே ஒரு பாட்டு உண்டு சித்தியார்ல. கேவலாவத்தியில உயிர் எப்படி இருக்குது அதை சொல்றதுக்கே ஒரு பாட்டு. அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான் குறியிலன் கருத்தா அல்லன். பாத்தீங்களா, அதான் இடம். கருத்தா அல்லன், உயிர் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் கர்த்தாங்கிற ஒரு நிலையில கேவலாவத்தியில இல்ல உயிர். கர்த்தாங்கிற ஒரு தகுதியில் அது இல்ல. ஆகவே அவன் அகர்த்தாவா இருக்கிறான். கர்த்தா அல்லனதான் அகர்த்தான்னு சொல்லுவாங்க. கர்த்தாவுக்கு எதிர்ப்புதான் அகர்த்தா. அகர்த்தாவாகிய உயிரும் ஜடமாகிய உடம்பும் சேருமா என்ற ஒரு ஒரு சிந்தனைக்கு அங்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அகர்த்தா என்று அந்த பாடத்தை வைத்துக் கொள்வது சிறக்கும் என்று சொல்வார்கள். ஆக இந்த பாடல் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வினைக்கு ஏற்ற உடம்பை இறைவனே படைத்துக் கொடுப்பான். ஏன் இப்படி பலவிதமான உடம்புகளை படைத்திருக்கிறான் என்று ஒரு தடையை வாங்கிக் கொண்டு அதுக்கு விடை கூறினார் ஆசிரியர். முன்வினைக்கு ஏற்பதான் பலவிதமான பிறவிகளை கொடுத்திருக்கிறான். அப்ப வினையே பிறவிகளை கொடுத்துக் கொள்ளட்டுமே என்றால் வினை ஜடம். ஆகவே இந்த பிறவிகள் எல்லாம் வினைக்கேற்ப இறைவனால் விதிக்கப்பட்டவை. யாருக்கு விதிக்கப்பட்டவை? உயிர்களுக்கு தானே. ஆமா, உயிர்களுக்கு தான். இப்ப உயிரே தன் வினைக்கேற்ற பிறவியை எடுத்துக் கொள்ளட்டுமே என்று சொன்னார். உயிர்கள் உடம்பை பெற்ற பிறகுதான் அறியும். உடம்பிலிருந்து நீங்கிய பிறகு மற்றொரு உடம்பை அறிந்து பொருந்துவதற்கு உயிர்களால் முடியாது. உடம்புகளும் ஜடம், தானாக வந்து பொருந்தாது. ஆகவே சிவபெருமான் தான் உயிர்கள் செய்த வினைகளை அறிந்து வினைக்கேற்ற உடல்களை கூட்டுவிப்பார். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல்ல அப்ப அருமையா கேட்கிறார் என்னன்னா, துன்பமயமான இந்த பிறவிகளையெல்லாம் உயிர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றானே என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு சொல்லுவீர்கள், அந்த உயிர்கள் வினைப்பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவீங்க. அப்போ கேட்கிறோம், முதல்ல இந்த உயிர்களை வந்து சேர்ந்தது எது, வினையா அல்லது இந்த மாயாகாரிய உடம்பா? உயிர்களிடம் முதலில் சேர்ந்தது வினையா அல்லது மாயையா? மாயையானா இந்த மாயாகாரியமாகிய உடம்பா? இந்த இந்த தடைக்கு எப்படி விடை கொடுப்பது? உயிருக்கு முதலில் சேர்ந்தது வினை அப்படின்னா, வினையை செய்யணும்னா அதுக்கு ஒரு உடம்பு இருக்கணும். உடம்பு இருந்தாதான் வினையை செய்ய முடியும் இல்லைங்களா. அப்ப உடம்பு தான் முதல்ல வந்தது அப்படின்னா, அந்த உடம்பை பெறுவதற்கு ஏற்ற வினையை அது ஏற்கனவே செஞ்சிருந்தா தானே அந்த உடம்பும் அதுக்கு வர முடியும் இல்லையா. ஆகவே நான் சொல்றது சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். என்ன, முதல்ல உயிருக்கு வந்தது எது, வினையா உடம்பா? வினை தான் உயிருக்கு முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வினையை செய்வதற்கு அதுக்கு ஒரு உடம்பு இருக்கணும் இல்லையா. ஆமா ஆமா, அப்ப உடம்பு தான் உயிருக்கு முதல்ல வந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உடம்பு உயிருக்கு கிடைக்கணும்னா அந்த உடம்பு கிடைப்பதற்கேற்ற வினையை அது ஏற்கனவே செய்திருக்கணுமே. ஆகவே வினை முந்தியா உடல் முந்தியா என்று கேட்க புகுந்தால், அது கோழி முந்தியா முட்டை முந்தியா பனை முந்தியா கொட்டை முந்தியா என்பது போல வரம்பின்றி ஓடும் தாளபீச நியாயம் என்று சொல்வார்கள். தாளம் என்பது பனை, பீசம் என்பது விதை. பனை முந்தியா கொட்டை முந்தியாக மாதிரி வரம்பு இல்லாம ஓடுமே என்று சொன்னால், யாருக்கு இந்த வரம்பு இல்லாமல் ஓடக்கூடிய சிக்கல் வரும் தெரியுமா என்ன அப்படின்னு. இந்த உடம்பாகிய மாயை, வினையாகிய கண்மோ, இது ரெண்டு மலங்களை மட்டும் கொள்பவர்களுக்கு தான் இந்த சிக்கல் வரும். எது முந்தின்னு கேட்டால் அவர்கள் பதில் சொல்ல முடியாது. இவற்றுக்கெல்லாம் மூலமாக ஒரு ஆணவ மலம் என்ற ஒரு மலம் உயிரிடம் உள்ளது என்ற கொள்கை உடையவர் சித்தாந்த சைவம். ஆகவே சித்தாந்த சைவத்தின் இந்த தடைக்கு விடை சொல்வதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை என்று சொல்லி அதுக்கு விடை சொல்லி விடுகின்றார். மூன்று மலங்களுமே ஆன்மாவிடம் அனாதியே பொருந்தி இருப்பவைதான் என்று சொல்லிவிடுகின்றார். எப்படி சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது ஈசன். அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது எனும் உரை முதலோர் தொடக்கிலார்வால் ஒல்லை வரும் எனின் உளதாம். உயிருண்டாவே உளது மலம், மலமுளதா ஒளிந்தவெல்லாம் நெல்லின் முளை தவிடு உமிபோல் அனாதியாக நிறுத்திடுவர். இது சைவம் நிகழ்த்துமாறே. ஈசன் இறைவனானவன் அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது. துன்பம் மிகவும் உண்டாகும்படியாக ஆன்மாக்களுக்கு இவ்வுடல்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கின்றானே. அப்ப கேள்வி கேட்டவனுக்கு ஒரு நல்ல பக்குவம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா நம்ம பிறவி வாழ்க்கையில எத்தனையோ இன்பங்களும் இருக்கு, ஆனா அவற்றை பெருசா நினைக்காம பிறவி என்பது துன்பம்தான் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமான அன்பா தான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. அல்லல் மயமான பிறவியை படைச்சிருக்கிற இறைவன் இல்லையா? இது அப்போ கேட்டா உயிர்கள் வினைப்பழங்களை அறந்துவதற்காக படைச்சாருன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போனா முதல்ல அந்த உயிர் வினை செய்து அது உடல் எடுத்ததா அல்லது உடல் எடுத்து வினை செய்ததா, உடலா அல்லது வினையா, எது முதலில் வந்தது அந்த ஆன்மாவுக்கு என்று ஒரு வினாவர். உடலைத்தான் மாயைன்னு சொல்றாருங்க. வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை, அணுவைனா உயிரை, முந்த சூழ்ந்தது எது, முந்தி பொருந்தியது உயிரா வினையா மாயையா, உயிரை முந்தி பொருந்தியது எது, வினையா அல்லது உடலா என்றால் என்று கேட்டால் அந்த உரை இந்த வினாவானது முதலோர் தொடக்கிலார்பால் ஒல்லை வரும் எனின் உளதான். அனாதியே ஒரு தொடக்கு, தொடக்குன்னா பந்தம், அனாதி பந்தம் வந்து ஆணவ மலம். ஆணவ மலம் இல்லாமல் உயிர்கள் இருந்தன என்று சொன்னால், உயிர்களிடம் ஆணவ மலம் இல்லை, ஆணவ மலம் என்பது இல்லை என்று வைத்துக் கொண்டால் அப்பம் கேட்கலாம், எது முதல்ல வந்து பொருந்தியது வினையா அல்லது உடலான்னு கேட்கலாம். எங்களா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஆமா போய் சேர வேண்டிய இலக்கு, ரெண்டு பேரும் ஒன்னு போல ஓடுறான், கொஞ்சம் தான் முன்ன பண்ண ஓடுறான், கண்டுபிடிக்க முடியல வித்தியாசம். கடைசியில் அந்த கோட்டை தாண்டும் போது ரெண்டு பேரும் ஒன்னு போல தாண்டற மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு ஒரு குழப்பம், யார் ரெண்டு பேர்ல யாரு முதல்ல போனான்னு சொல்லிட்டு அப்ப ரீப்ளே ஓட விட்டு பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி போறோம். அந்த மாதிரி உடலும் வினையும் வேகமா வந்துட்டு இருக்கான் உயிர்களை நோக்கி. இதுல முதல்ல எது உயிரை போய் பொருந்தியது, உடலா வினையா? அப்படின்னா ஆணவம்னு ஒரு மலம் இருப்பதை பற்றி சிந்திக்காம என்ன உயிர்னு வச்சுக்கிட்டு அதுக்கு கண்மம் மாய ரெண்டுதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நிலையில நம்ம எண்ணி பார்க்கலாம், எது வந்து முதல்ல பொருந்தியது, கண்மம் வந்து முதல்ல பொருந்தியதா? அந்த உயிருக்கும் கண்மம் இருக்கு, மாய இருக்கு, ஆணவ மலம் ஒண்ணு இல்லை என்று வைத்துக் கொண்டால் கண்மமும் மாயையும் இருக்கின்ற இந்த உயிரிடம் கண்மம் முதலில் பொருந்தியதா மாயை முதலில் பொருந்தியதா கேட்கலாம் இல்லையா? ஆனா சித்தாந்த செல்வனது கேட்க முடியாது. உயிர் உள்ள போதே என்ன ஆணவ மலம் அதனோடு உள்ளது, முதல்ல அந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆணவ மலம் எப்போதும் உள்ளது, ஆணவ மலம் உள்ள போதே ஏனைய கண்ம மாயைகளும் உள்ளன. எப்படி என்றால் நெல்லினோடு உமி உள்ள போதே அதிலே தவிடும் முளையும் சேர்ந்திருப்பது போல, நெல்லின் முளை தவிடும் இபோல் அனாதியாக நிறுத்திடுவர். உயிருக்கு மும்மலங்களும் எப்படி என்று சொன்னால் அரிசிக்கு உமி முளை தவிடு போல மும்மலங்களும் அனாதியாக உள்ளன. எது முன்னாடி வந்து சேர்ந்தது, எது அப்புறம் வந்து சேர்ந்ததுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை என்று அருமையாக சொல்லியிருக்கின்ற திருமந்திரத்தில் ஒரு பாடல்ல ஆணவம் மாயையும் கண்மமும் ஆம் மலம். மலங்கள் எவைன்னு சொன்னா ஆணவம் மாயை கண்மம், இந்த மூன்றும் தான் மலங்கள். இது எந்த மும்மலங்களும் எவை மாதிரினா காணும் முளை அத்தவிடு உமி, முளை தவிடு உமி போல ஆணவம் மாயை கண்மம் வரிசையில் சொன்னார். ஆணவம் மாயை கண்மம், முளை தவிடு உமி, இதை எதிர் நிழல் நிறையாக பொருத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னது ஆணவம் ஓமேயத்தில், ஓமையில கடைசியா சொன்னது உமி, கடைசியா சொன்னதை முதல்ல சொன்னதுக்கு ஓமையாக்கணும், அதான் எதிர் நிரல் நிறை. முதல்ல சொன்னதை முதல்ல சொன்னதுக்கு ஓமையாக்கணும் நிரல் நிறை, கடைசியா சொன்னதை முதல்ல சொன்னதோட கூட்டுனா எதிர் நிரல் நிறை. ஆணவம் சொல்லிட்டார், ஓமை சொல்லும் போது முளை தவிடு உமி, உமி மூணாவதா சொல்லியிருக்கார், அது ஆணவ மலத்துக்கு ஓமை. அப்படின்னா அரிசியோடு உமி இருப்பது போல உயிரோடு ஆணவ மலம் உள்ளது. ரெண்டாவது ஆணவத்துக்கு அப்புறம் மாஜை சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லிருக்கிறது தவிடு, அது ரெண்டாவது சொன்ன தவிடு ரெண்டாவது போறோம், அதுல மாற்றம் இல்லை. அப்புறம் மூணாவது கண்மம், முதல்ல சொன்ன முளை மூணாவது சொன்னதோட பொருந்தும். பொருள் மூணு, பொருளுக்கு சொன்னப்பட்ட ஓமைகளும் மூணு. அப்ப மூணாவது சொன்ன ஓமை முதல்ல பொருந்தணும், ரெண்டாவது சொன்னது ரெண்டாவது சொன்னதுக்கு, முதல்ல சொன்னது மூணாவது சொன்னது. ஆகவே அரிசிக்கு உமி போல உயிருக்கு ஆணவ மலம், அரிசிக்கு முளை போல உயிரிடத்தில் கண்ம மலம், அரிசிக்கு தவிடு போல உயிரிடத்து மாயாமலம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இது ஒரு உடை ஓ, எல்லா ஓமையும் ஒரு உடை ஓமைதான். ஒரு நோக்கில் சொன்னது முட்டு ஓமையாக அப்படியே கொள்ளக்கூடாது. உமிக்குள்ள எல்லா இயல்பும் ஆணவமலத்துக்கு இருக்குதா, அப்படி பார்க்க கூடாது. என்ன அப்படின்னா, ஆணவமல சார்பு உயிரிடம் இருப்பதனால்தான் உயிர் வினையை செய்கிறது. ஆணவமல சார்பு இல்லை என்றால் வினையை செய்யாது. வினைனா என்னது, செய்யக்கூடிய எல்லா செயலும் வினை அப்படின்னு நம்ம பொதுவா முடிச்சிடலாமா? இப்ப நாயன்மார்கள்லாம் வழிபாடு செய்தார்கள், அதுவும் செயல் தானே, அதுவும் வினை அப்படின்னா அப்ப அதுவும் பிறப்பை தரணும். அவர்கள் செய்த வழிபாடு அவர்களுக்கு பிறப்பை தரலையே, மாறாக பிறவா பெருநிலை வீடு பெற்றி தந்தது. ஆகவே செய்யற செயல், எண்ணுற எண்ணம், பேசுற பேச்சு அத்தனையும் வினைன்னு சொல்லக்கூடாது. திருவருளை மறந்து அவற்றை செய்தோம் என்றால் வினை. நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. அப்படி மறவாத ஒரு குணமுடையவர்களாக இருந்து செய்வதனால அவர்கள் செய்த செயல்களாம் வினையாகவில்லை. ஏன்னா அவன் செலுத்தித்தான் நாம எல்லாவற்றையும் செய்யறோம், அதான் உண்மை. அந்த உண்மையை மறந்து நாமே செய்யணும் நினைக்கிறதுனால அது வினைன்னு ஆகி அது மேற்கொண்டு பிறவியை தருது. ஆகையினால நம்ம வந்து பிறவின்னு வந்த பிறகு எந்த செயலும் செய்யாம இருக்க முடியுமா, பேசாம இருக்க முடியுமா, நினைக்காம இருக்க முடியுமா? திருவருளை மறக்காம இதையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்களே ஒழிய, ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாலே இது வினையாயிரும், அது பிறவியை கொடுத்துரும் அப்படின்னா ஒண்ணும் செய்யாம இருந்தா அதுவும் தவறுதான், சோம்பல். சுவாமி நினைத்துக் கொண்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் என்று தெளிவாக நம்ம சமயத்துல சொல்லியிருக்காங்க. குழப்பத்துக்கே இடம் இல்லை. ஆனா அந்த அருளை மறந்து நான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் பேசுகிறேன் ஒரு எண்ணத்துல செய்யும் போதுதான் அதெல்லாம் வினையாகுது. அப்போ ஏன் நான் பேசுறேன், நான் செய்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னா அது ஆணவ மலம் பண்ற ஏற்படுத்துற ஒரு மயக்கம் தான். இந்த ஆணவ மலம் தான் அந்த விபரீத எண்ணத்தை ஏற்படுத்துது, தன்னை கர்த்தாவாக கருத வைக்குது. என் பேச்சுக்கு என் செயலுக்கு எல்லாம் நானே கர்த்தா, என்ன இயக்குகிற அவன் இயக்கி நான் செய்யறேன், நானே தான் செய்யறேன் என்று என்ன இப்படி ஒரு மயக்கத்துல ஏற்படுத்துவது இந்த ஆணவமலம். அதனாலதான் அந்த ஆணவமல சார்பு இல்லைன்னா வினை தோன்றாது. உமி இல்லைன்னா அரிசியில முளை தோன்றாது. முளை மாதிரிதான வினை. கண்மம்னாலும் வினைனாலும் ஒண்ணுதான், முளைய கண்மம்னு சொன்னேன் இல்லைங்களா. முளை மாதிரிதான வினை. உமி இல்லாட்டா அரிசி முளைக்குமா? பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் வெண்டு உமி போனால் முளையாதான். ஔவையாருடைய மூதுரை. முளைக்கிறது அனுமோ அரிசிதான், ஆனா உமி நீங்கி போய்விட்டால் அரிசி என்ன செய்யாது, முளைக்காது. அது மாதிரி ஆணவம் நீங்கிய உயிரிடம் வினைகள் ஏற்பட மாட்டா. இந்த நாயன்மார்களும் உங்கதான வாழ்ந்தார்கள், அவர்களும் நம்ம மாதிரி அன்றாட வேலைகள் எல்லாம் செய்கிறார்களே, ஆனா அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு என்ன ஆகல, வினைகளாக ஆகல. அவர்கள் செய்த வழிபாடுகள் மட்டுமல்ல, எந்த செய்தாலும் அது அருட்பணியாகவே இருந்தது. ஏன்னா அவனை மறவாமல் செய்தார்கள். ஏன்னா ஆணவம் நீங்கிய உயிர் அப்படி அவனை மறவாம இருக்கும். ஆணவ மறைப்பு மிகுந்த உயிர் அவனை நினைக்காம எல்லாம் தானே செய்வதா நினைக்கும். அப்போ அந்த செயல் எண்ணம் சொல்லு எல்லாம் வினையாகுது. ஆகவே வினை முளைப்பதற்கு காரணம் எது என்று சொன்னால் அந்த ஆணவமாகிய உமிதான். உமி நீங்கி போனால் முளைக்காது ஔவையார் அருமையா சொன்னார். அங்க ஔவையார் சித்தாந்த கருத்து சொல்றதுக்கா வரல, ஆனா அந்த உமை இங்க நமக்கு தெளிவா பொருந்தது. ஔவையார் சொன்னது என்ன அப்படின்னா, அப்ப உமிதானேன்னு அதை அலட்சியப்படுத்த கூடாது. உமி நீங்கி போயிட்டா அரிசி முளைக்காது. அதே மாதிரி யாரையும் அலட்சியப்படுத்த கூடாது. எனக்கு எத்தனையோ திறமைகள் இருக்கு, எனக்கு யார் தெய்வம் தேவையில்லைன்னு பேசக்கூடாது. ஏன்னா உலகத்துல ஒருவர் ஒருவர் சார்ந்துதான் வாழ முடியும். யாரையும் எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் அவனை அலட்சியப்படுத்த கூடாது, அவனும் சமயத்துக்கு உதவுவான். அதுக்காக சொன்னாரு, கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். அளவின்றினா துணையின்றி. பேராற்றல் உடையவருக்கும் பேராற்றல் உடையவரா இருக்கலாம், ஆனால் அவருக்கும் துணை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாது. புதுசா ஒரு ஊருக்கு போறோம், தெரு தெரியல, அங்க யார்கிட்ட ஒருத்தர் கேக்குறோம், அவர் சொல்றாரு, அதோட அதை மறந்துடுறோம். அவர் சொன்னதும் ஒரு உதவிதான் இல்லையா? என்னையா மனுஷனுக்கு மனுஷன் இது கூட சொல்ல மாட்டானா அப்படிங்கிறான். என்ன மாதிரி நாலு பேரு, மனுஷனுக்கு மனுஷன் சொல்லுவான், மனுஷனுக்கு மனுஷன் அதை நன்றியாகவும் மறக்காம நினைக்கவும் செய்யணும். அதுவும் மனுஷனோட இயல்புதான். திணைத்துணையா நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஆகையினால இப்படி எத்தனை பேரு நமக்கு எந்தெந்த நேரத்துல எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் உதவி செய்தார்களோ, முன்ன பின்ன தெரியாதவர்கள், இன்னும் தெரிந்தவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்காங்க. ஆகவே சமுதாய வாழ்க்கை, ஒருவர் ஒரு சார்ந்து வாழும் வாழ்க்கை எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உமின்னு நினைக்கிறோம், ஆனா அது நீங்கி போனா அரிசி முளைக்காது. அதே மாதிரி பேராற்றல் உடையவனுக்கும் துணை இல்லாம முடியாதுன்னு சொல்றதுக்காக அங்க அவை பிராட்டியார் சொன்னது. நமக்கு அங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, இந்த பாட்டுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், வாழ்க்கைக்கு அந்த பாடலை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த சிவப்பிரகாச பாடலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், உமி நீங்கினால் அரிசி முளைக்காதுன்னு பாருங்க. அதனால அந்த வினை தோன்றுவதற்கு ஆணவம் தான் நிமித்தமா இருக்கு இல்லைங்களா. அதனால ஆணவம் உமி மாதிரி இல்லைங்களா, முளைக்கின்ற அந்த முளை மாதிரி கண்மோ, அந்த முளைத்தர் சக்தி தான் முளைய தோற்றுவிக்குது. அரிசியில இருக்கிற முளைத்தர் சக்தி, அந்த நெற்பயிர்ல பால் வெடிக்கும் பருவத்துல அந்த அரிசி சத்தா இருக்கு பாருங்க பால், அப்பமா அது முளைத்தல் சக்தி தோண்டிட்டுது. அந்த முளைத்தல் சக்தி தான் அரிசியில முளைய தோற்றுவிக்குது. அதுக்கு தூண்டுதலா இருப்பது எது என்று சொன்னால் உமி. இந்த உமிக்கும் அரிசிக்கும் நடுவுலதான் தவிடு இருக்குது, அது அரிசியோட நல்லா ஒட்டி இருக்குது. ஆனா உமியோட ஓட்டுறது இல்ல, அரிசியோட நல்ல தவிட ஒட்டி இருக்குது. இந்த தவிடு என்ன இருக்கு, துணை காரணமா இருக்கு. அந்த முளை தோன்றுவதற்கு இது துணை காரணமா இருந்த துணை செய்து, ஆணவம் தூண்டுகோல நிமித்த காரணமா இருக்குது, இது துணை செய்து. அது மாதிரி மாயை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல சுவையான ஒரு உணவை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஏத்த நாக்குங்கிற பொறி வேணும், அந்த அதுக்கு ஏத்த மாதிரி முகம் வேணும், அதை தாங்கக்கூடிய மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் வேணும் இல்லைங்களா. அப்போ அது மாதிரி காட்சிகளை பார்ப்பதற்கு கண்ணு வேணும், இப்படி ஐம்புலங்களை அனுபவிப்பதற்கு ஐம்பொறிகள், ஐம்பொறிகளை தாங்கக்கூடிய ஒரு உடம்பு வேணும். இந்த உடம்பாகிய தன காரியத்தை தந்து அந்த வினைப்போகத்தையும் உயிராகிய எண்ணையும் இந்த மாயை தான் என்ன செய்து கூட நின்று சேர்த்துக்கிட்டு இருக்குது. மாயை மாயா காரியமாக உடல் இல்லைன்னா நமக்கு உலக அனுபவம் இல்லை. ஆகவே மாயை தன்னுடைய காரியமாகிய உடலை தந்து உயிருக்கு அந்த இன்ப துன்பங்களை சேரும்படி செய்கிறது இல்லைங்களா. ஆகவே அனுபவத்துக்கு, உலக அனுபவத்துக்கு மாயை துணை காரணமா இருக்கு. எப்படின்னா அரிசியில முளை தோன்றுவதற்கு தவிடு காரணமா இருக்கிற மாதிரி இல்லைங்களா. ஆகவே உமி போல ஆணவ மலம், முளை போல கண்ம மலம், தவிடு போல மாயா மலம். இது மும்மலம் நெல்லினுக்கு அப்படின்னு ஒரு பாடல் சித்தியார்ல இருக்குது சுபக்கத்துல. அந்த பாடல் மும்மலம் நெல்லினுக்குன்னு தொடங்கும். நாம் பாட்டு முதல் குறிப்பகராதி பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடம் அவசியம் இருக்கணும். அப்பந்தான் அந்த தமிழ் அகரவரிசையை நமக்கு நல்லா தெரியும். அதனால நானும் பாடல் எண்களை பார்க்கிற வழக்கம் எனக்கும் இல்லை. பொதுவா எண்களை சொல்வது ஒரு வழக்கம், இத்தனாவது பாட்டுன்னு இல்லைங்களா. ஆக அந்த மும்மலம் நெல்லினுக்கு அந்த மகர வரிசையில நீங்க அப்படி அகராதி பாட்டு முதல் குறிப்பாக அதெல்லாம் போடுறாங்க, அதை நம்ம பயன்படுத்துக்காதான போடுறாங்க. ஆகவே அதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதுல சிவஞான சுவாமிகள் உரையில பார்க்கணும் அழகா. இந்த உமி முளை தவிடு இந்த மூணும் இந்த ஆணவம் கண்மம் மாயைக்கு ஓமையாக இருப்பதை அருமையா விளக்கி இருப்பார். ஆகையினாலே திருமூலரும் அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார், எதிர்நிலை நிறையா சொல்லியிருக்கின்றார் இல்லைங்களா. ஆகையினாலே இப்படி இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது, இந்த ஓமை ரொம்ப முக்கியமானது. ஆக நெல்லின் முளை தவிடுமை போல் அனாதியாக நிறுத்திடுவர், இது சைவம் நிகழ்த்துமாறே. ஆக நிறுத்திடுவர் என்று சொன்ன இந்த அளவோடு நம்முடைய இந்த சிந்தனையை நிறுத்தி கொண்டு பிறகு நாம தொடர்ந்து இந்த சிந்தனையை செய்யலாம் என்று கூறிக்கொள்கிறேன்.